SBS தமிழ்.
வணக்கம் டாக்டர் மாலினி ராகவன்.
வணக்கம் செல்வி.
ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை டென்டல் ஹெல்த் வீக்காக பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக இந்த வாரம் ஒவ்வொருவரும் எவ்வாறு தங்களின் பற்களை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான அவசியம் என்ன போன்ற பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் நமது நேயர்களுக்கு உபயோகமான முறையில் பற்சுகாதாரம் பற்றி பேசுவோம் என்று நினைக்கின்றேன். முதலில் பற்சுகாதாரம் என்றால் என்ன என்று சொல்லுங்களேன்.
பல் சுகாதாரம் என்றால் பற்களை நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்து பல்லாண்டு காலம் நன்மை அடைவதாகும். அதாவது பற்களை நீங்கள் சுத்தமாக வைத்திருந்தால் பற்களிலும் முரசுகளிலும் வரும் வியாதிகள், தச்சூத்தை, முரசுகருதல் போன்ற வியாதிகளை தவிர்க்க முடியும். இதன் மூலம் பற்களை இழக்காமல் வைத்திருக்க முடியும். முரசு இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். பல் துளக்கும் போதோ ஃப்ளோஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு நோகாது, ரத்தம் வராது.
சரி, சரியாக பல் துளக்குவது என்றால் என்ன என்று சொல்லுங்கள். எப்படியான பிரஷ் பேஸ்ட் பாவிக்க வேண்டும் போன்றவைகள் பற்றியும் சொல்லுங்களேன். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் பிரஷ் பண்ணும்போது ரத்தம் வரக்கூடாது என்று. அவ்வாறு ரத்தம் வந்தால் அது வந்து கூடாது அறிகுறியா?
ஆமாம், ரத்தம் வந்தால் அதில் உங்களுக்கு முரசு வியாதி இருக்கு என்ற அறிகுறியாகும். பற்களை வந்து வடிவாக பற்றூரிகை அதாவது பிரஷ் கொண்டு விளக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது பற்களை துளக்க வேண்டும். அதுவும் நீங்கள் ஒரு தரம் பல் துளக்கும் போது குறைந்தது 2 நிமிஷமாவது 2 நிமிஷத்துக்கு பல் விளக்க வேண்டும். மற்றும் ஃப்ளஸ் எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் ஃப்ளஸிங் வந்து ஒரு நாளைக்கு 1 தடவையாவது செய்ய வேண்டும். மற்றது நீங்கள் ப்ரஷ் பண்ணுவது கட்டாயமா இரவில் படுக்க போக முதலும் பல் துளக்க வேண்டும்.
எப்படி துளக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அறிவுரைகள் இருக்கின்றனவா? நான் கேட்டது போல என்ன மாதிரியான பிரஷ் பேஸ்ட் பாவிக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய அறிவுரைகள் எதுவும் இருக்கிறது?
பிரஷ் அதாவது பல் தூரிக வேண்டும் போது நீங்க என்ன கவனிக்க வேண்டும் என்றால் பல் தூரிகை மென்மையானதாக இருக்க வேண்டும். கடையில போய் பார்க்கும் போது சாஃப்ட் பிரஷ் என்று பார்த்து வாங்க வேண்டும். அத்துடன் பிரஷ் வந்து வளையக்கூடியதாக பிளெக்சிபிலிட்டியாக இருந்தால் நல்ல பிளெக்சிபிள். தலை பார்த்தீங்கன்னா சிறிய தலை உள்ளதாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் சாஃப்ட் ஸ்மால் ஃபிளெக்சிபிள் பிரஷ் என்று பார்த்து வேண்டினால் நல்லா சின்ன ஸ்மால் கேஜாயும் சாஃப்ட் பிரஷும் பாவிக்கிறதால நீங்கள் வடிவாக அதில் நீக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது பல் துளக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கடினமாக அழுத்தி தேய்க்கக்கூடாது. நீங்கள் வட்டம் வட்டமாக அதாவது சர்க்குலர் மோஷன் என்று சொல்லுவோம், அப்படித்தான் துளக்க வேண்டும். அது மெயினாக சில பேர் வந்து கடினமாக பக்கவாட்டில் நல்லாக அழுத்தி அழுத்தி துளக்குவாங்க. அப்படி செய்யும்போது பல் மிளுதி என்று சொல்லுவோம், இந்த பல்லில் எனாமல் என்று இருக்குது, அது வந்து தேய்ந்து விடும். தேய்வதால் தேய்வதுடன் மட்டுமல்ல முரசுகளும் கரையும் வாய்ப்பு உண்டு. இவ்வாறாக முரசு கரைஞ்சால் பல்லின் கழுத்து பக்கத்தில் கூச்சம் சென்சிட்டிவிட்டி என்று சொல்லுவார்கள், சென்சிட்டிவிட்டி வரும். பல்லின் எல்லா பக்கங்களிலும் ப்ரஷ் பண்ண வேண்டும். இப்போ பல்லை எடுத்தீங்கன்னா வெளிப்பக்கம், உள்பக்கம் மற்றும் சூயிங் சர்ஃபஸ் அதாவது அந்த பல்லறைக்கும் பக்கம் என்று இருக்குதானே, அவை எல்லாவற்றையும் பார்த்து கவனமாக பல்லை துளக்க வேண்டும். பல் துளக்குவதுடன் நிற்காமல் நீங்கள் வந்து நாக்கையும் துளக்க வேண்டும். இவ்வாறாக நாக்கையும் துளக்குவதால் வாயில உள்ள பாக்டீரியா என்ற அளவுகள் அதாவது நுண்ணுயிர்கள் என்று சொல்வோம், அவற்றின் அளவை குறைக்க முடியும். பல் துளக்கிய பிறகு நீங்க அந்த பற்பசையை துப்பி விட்டு தண்ணீரால் கழுவாமல் விட்டால் நல்லா. அப்படி செய்வதால் என்ன நடக்கும் என்றால் பற்களின் மேல சிறிதளவு பற்பசை தேங்கி நிற்பதால் பற்பசை பாதிப்பதால் வரும் நன்மைகள் கூடுகிறது.
எவ்வளவு நேரம் அவ்வாறு நாங்கள் துப்பி விட்டு கழுவாமல் இருக்க வேண்டும்?
உடனடியாக கழுவாமல் நாங்கள் முன்பு என்ன செய்வோம் என்றால் பல் பிரஷ் பண்ணின உடனே உடனடியாக வாயில் தண்ணீரை ஊற்றி கழுவி விடுவோம். இது நீங்கள் ஓரளவுக்கு கழுவாமல் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இப்போதான் அப்படி சொல்லுகிறோம். சில பேருக்கு பின்னாமல் எலக்ட்ரிக் ப்ரஷ் பாவிக்கலாமா மற்ற ப்ரஷ்ஷை பாவிக்கிறதான்னு சொல்லி ரெண்டின்ற பலனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சிலருக்கு வந்து அந்த கையை சரியாக உபயோகிக்கலாது, பல் துறக்க கஷ்டமாக இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு கூட எலக்ட்ரிக் ப்ரஷ்ஷை பாவிக்கிறது நல்லா. ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா எலக்ட்ரிக் ப்ரஷ் பாவிக்கும் போது அது சர்க்குலர் மோஷன் செய்கிறபடியால் நீங்களும் சேர்ந்து அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பல்லேருந்து மற்ற பல்லுக்கு மெதுவாக அரைக்கி கொண்டு போனால் காணும். பேஸ்டில் பார்க்கும்போது டூத்பேஸ்ட் நீங்கள் வேண்டும் போது ஃப்ளோரைட் இருக்கிறதா என்று பார்த்து வேண்டுவது நல்லா. ஃப்ளோரைட் இருக்கிறது நல்லா. ஏனென்றால் இந்த புளோரைட் வந்து பற்களை வலுவூட்டும். பற்களில் வந்து இனிப்புகளோ அமிலங்களால் வர தாக்கி வர பல் சூத்து அதுகள் வருவதை ஓரளவு புளோரைட் இருக்கிற டூத்பேஸ்ட் பாதிப்பதால் குறைத்து கொள்ளலாம்.
நமது உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது நமது டயட், பல் சுகாதாரத்தை பாதிக்கிறதா?
ஆமாம். எத்தனை முறை சாப்பிடுகிறோம், என்ன வகையான சாப்பாட்டை சாப்பிடுவோம் என்பதை பொறுத்து பல் சுகாதாரம் பாதிக்கப்படுது. நீங்கள் இப்போ சீனி நிறைந்த சாப்பாடோ திரவமோ சாப்பிடும்போது வாயில் உள்ள அந்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வந்து கூடுதலான அமிலத்தை உற்பத்தி ஆக்குது. அவை நமது பற்களில் உள்ள எனாமலை அரித்து சூத்தையை உண்டாக்குது. பொதுவாக நமது வாயில் அந்த உமிழ்நீர் சலைவான்னு சொல்லுவோம், அது வந்து சுரந்து இவ்வாறான நுண்ணுயிர்களால் வர அமிலத்தையும் இனிப்புகளையும் நடுநிலைப்படுத்தி பற்சூத்தை வராமல் தடுக்க உதவும். ஆனால் நாங்கள் எந்த நேரமும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால், சாப்பாட்டுக்கிடையிலே சின்ன சின்ன சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தாலோ இனிப்பு வரை கூடுதலாக சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது என்ன நடக்கும் என்றால், இந்த இப்படியான இந்த உமிழ் நீரால் வரக்கூடிய நன்மை, அதாவது நடுநிலைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது. அப்போ என்ன நடக்கும், வாய்க்குள்ள வந்து கூடுதலான அமிலங்கள் அதுகள் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதால கூடுதலாக வாயில் பல் சூத்தை அதுகள் கூடுதலாக வரக்கூடும். நாளைக்கு ஒரு மூன்று தடவை மட்டும் சாப்பிட்டுட்டு இடைக்கிட சாப்பாடுகளை குறைக்கிறது நல்லது. அப்படி செய்யறது மற்ற சாப்பிட்டு முடிஞ்ச பிறகும் ஏழு மண்டால் பல்லை கழுவியோ அல்லது வாயை கொப்பளித்து விடுவது நல்லம்.
பல் சொத்தை, அதாவது டூத் டீகே, அதை பற்றி பேசுவோம். இதை எப்படி தடுக்கலாம், அதாவது இது வராமல் தடுப்பதற்கு இப்போ நீங்கள் சொன்ன அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றலாம், அவைகள் தவிர வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதோடு வந்து விட்டால் நாங்கள் எவ்வளவு சீக்கிரம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள்.
முதலாவதாக பல் சூத்தை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் பல் சுகாதாரத்தை நன்றாக பேணினால் பல் சூத்தை வருவது குறைவு. ஏனென்றால் நீங்கள் வடிவாக பல்லை துலக்கியோ ஃப்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும் பொழுது வாய்க்குள் சாப்பாடுகள் அடைந்து நிற்காது, நுண்ணுயிர்கள் இந்த அளவுகள் குறையும். அதனால நீங்கள் பற் சுகாதாரத்தை பேணக்கூடியதாக இருக்கும், அப்போ பல்லில் சூத்த வாரது குறைவாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எவ்வளவுதான் வடிவாக பல்லு துலக்கினாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட பல் வைத்தியர்கிட்ட போய் ஒரு பல்லுகளை சோதனை செய்து பல் சுகாதாரத்தை சோதிப்பது நல்லா. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பல் சூத்தையோ என்னவோ தொடங்குதென்றால் அதை தொடக்கத்திலேயே அதுகளை அடைத்தோ செய்ய வேண்டிய அதுகளை செய்து அதில் ப்ரிவென்ட் பண்ணுவது நல்லா.
பொய்ப்பல், டென்ச்சர் போட்டிருப்பவர்கள் அதை ஒழுங்காக பராமரிக்காவிட்டால் கழுத்து வலி, தலைவலி போன்ற உபாதைகள் வரும் என்று நான் வாசித்திருக்கின்றேன், அது உண்மையா?
டென்ச்சர் என்று சொல்லும் பொழுது டென்ச்சர்ல நீங்க ஃபுல் டென்ச்சராக இருக்கலாம், அல்லது சில பல்லுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது போடுவதாகவும் இருக்கலாம். நீங்க தலைவலி அதுகள் என்று சொல்லுவதென்றால் அநேகமாக அவர்கள் பல்லுகள் இல்லாமல் போகும்போது சில வேளைகளில் அவை இந்த ஜாயிண்ட்ல ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது இந்த அங்கட தாடைகள் ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்தை சொல்லுவோம் டெம்பரமெண்டிபுலர் ஜாயிண்ட் என்று. அப்படி அதில் ஏதேனும் ப்ராப்ளங்கள் வரும் பொழுது அந்த நோக்கள் வந்து தலையிடியாகவோ கழுத்து நோவாகவோ வரக்கூடும். அது கட்டாயமாக டெஞ்சர் போடுபவர்களுக்கு மட்டுமல்லை, பல்லு தேய்ந்து கொண்டு பல்லுண்டை அளவுகள் குறைந்து கொண்டு போறவர்களுக்கும் வர சந்தர்ப்பம் உண்டு. டென்ச்சர் என்று சொல்லும் பொழுதும் அவர்களும் அந்த பல் சுகாதாரம் போல பொய்ப்பற்களையும் சுகாதாரமாக வச்சிருக்கத்தான் வேண்டும். இரவில் ஏழு மணி அளவுக்கு அவர்கள் டென்ச்சருடன் படுக்காமல் பொய்ப்பற்களை கலட்டி ப்ரஷ் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டு வச்சால் நல்லம். காலமேலே மழுமின் ஒன்று அதில் ப்ரஷ் பண்ணி போட்டு போட வேண்டும். ஒவ்வொரு காலம் சாப்பிட்ட பிறகும் ஏழு மன்றால் அதை கலட்டி கழுவி போட்டு திருப்பி போடுவதும் நல்லம். இல்லாவிட்டால் டெஞ்சருக்கும் வாய்க்கும் இடையில பல்லுகளுக்கும் இடையில சாப்பாடுகள் அடைந்து நின்று கூடுதலான பல் சூத்தை அதுகள் வர சந்தர்ப்பம் உண்டு.
நீங்கள் கூறினீர்கள், அதாவது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை டென்டிஸ்டிடம் சென்று உங்கள் பற்களை பரிசோதித்து பார்த்து கொள்வது நல்லது என்று. இது எல்லோருக்கும் சாத்தியமா? இங்கு அது எல்லோராலும் அது செய்யக்கூடியதாக இருக்குமா?
இங்கு ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அநேகமான இடங்களில் நீங்கள் பிரைவேட் டென்டிஸ்டிடம் போக வேண்டும். சில ஹாஸ்பிட்டல் சில பேருக்கு, அதாவது அவைகளுக்கு ஹெல்த் கேர் கார்டு அப்படி இருந்தால் சில பேர் அவைகளுக்கு பொது மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது அந்த சைல்ட் பெனிஃபிட் ஸ்கீம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு 18 வயசுக்கு குறைந்தவர்களுக்கு அவர்களின் வருமானத்தை பொறுத்து சிலருக்கு மெடிக்கேரால இலவசம் என்று சொல்ல முடியாது ஒரு $1,000 கொடுக்கிறார்கள். அதில் 2 வருஷத்துக்குள் அவர்கள் எந்த பல் வைத்தியரமாவது சென்று அவர்கள் பல் பரிசோதனை செய்தோ அதற்கான ஏதாவது அவர்களுக்கு ஃபில்லிங்ஸ் அப்படின்னு செய்ய வேண்டியிருந்தால் செய்யலாம். மற்றவர்கள் காசு கொடுத்து தான் போக வேண்டும். ஆனால் செக்அப் அண்ட் கிளீன் 6 மாசத்துக்கு ஒரு கால் போய்கொண்டு இருக்கும் பொழுது பெரிய வேலைகள் செய்வதை தவித்துக் கொள்ளலாம்.
மிக்க நன்றி டாக்டர் மாலினி ராகவன், உங்களின் தெளிவான விளக்கம் நமது நேயர்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.